பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சிறக்க அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக இந்த வாரம் நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். வனமும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல நாம ஒவ்வொரு வாரமும் வனம் மற்றும் வன உயிர்கள் சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். போன வாரம் பகுதி 8 கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில நேயர்களே, இன்னைக்கு நாம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற பறவைகள் சரணாலயங்களை பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே ரொம்ப வறட்சியா இருக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நேரத்திலே. ஆனா ராமநாதபுரம் மாவட்டம் பொதுவா வானம் பார்த்த பூமியா இருந்தாலும் மாவட்டத்துல பல இடங்கள்ல பெரிய குளங்கள், கண்மாய்கள், இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இருக்கு. வருஷ வருஷம் இயற்கை எண்ணெய் கொடுக்கிற மழையால வடகிழக்கு பருவமழை நல்லா பேஞ்சு இங்க இருக்கிற கம்மா குளங்கள் எல்லாம் தண்ணீரால நிரம்பிடுது. இந்த நீர்நிலைகள்ல நிரம்புற தண்ணீர் உள்ளூர் மக்களுக்கு குடி தண்ணீர், விவசாய தேவை அப்படின்னு தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம பறவைகள் சரணாலயங்கள் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீர் நிறைஞ்சு காணப்படுறதுனால இங்க இயற்கையாவே பலவிதமான நுண்ணுயிரிகள் ஆரம்பிச்சு மீன்கள், அப்புறம் நாட்டோட பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு புகலிடமா இருக்கு. இந்த பறவைகள் தங்களுக்கு தேவையான உணவுகளை இந்த நீர்நிலைகள்ல இருந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட வாழ்வியல் செயல்பாடுகளான இனப்பெருக்கம், அப்புறம் முட்டை போட்டு குஞ்சு பொறித்தல், அப்புறம் அவங்கள குஞ்சுகளை வளர்க்கறது இப்படின்னு நிறைய வேலைகளை இந்த நீர்நிலைகள் பகுதிகளில் தங்கிதான் அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 50 வனத்துறை சார்பா இந்த பறவைகள் சரணாலய பகுதிகளில் இடைவிடாது மரம் நடுதல் பணியை மேற்கொண்டதுனாலும் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்ட காரணத்தினாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள் பறவைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்விடமா இந்த பகுதிகள் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 5 பறவைகள் சரணாலயங்கள் இருக்கு நேயர்களே. இந்த 5 பறவைகள் சரணாலயத்திலையும் வருஷ வருஷம் சுமார் 60 மேற்பட்ட பறவை இனங்கள் வளர்ச்சிக்காக வர்றாங்களாம். இந்த பறவை சரணாலயங்கள் எல்லாம் மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவோட வன உயிரின காப்பாளர் அவர்களோட கட்டுப்பாட்டுல செயல்பட்டு வருது. அந்த 5 பறவைகள் சரணாலயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம், 2 காஞ்சிரன்குளம் பறவைகள் சரணாலயம், 3 மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம், 4 தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம், 5 சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். வாங்க நேயர்களே, ஒவ்வொரு சரணாலயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம். இந்த சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல இருந்து கமுதி போற வழியில தான் இருக்கு. இந்த சித்திரன்குடி பறவைகள் சரணாலய பகுதி 1989 பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் பறவைகள் சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டு சிறந்த முறையில பாதுகாக்கப்பட்டு வருது. சித்திரன்குடி பறவைகள் சரணாலயம் குளிர்காலத்துல வலசை வரக்கூடிய பறவைகளுக்கு ஏத்த இடம். இந்த வலசை வரக்கூடிய காலங்கள்ல இந்த பறவைகள் சரணாலயத்துல சுமார் 30 குடும்பங்களை சேர்ந்த பறவைகள் வந்து வலசைக்காக இங்க வருவாங்களாம். குறிப்பா இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வர்றதுல கூளைக்கடா, அப்புறம் கொக்கு வகைகள், நத்தை குத்தி நாரை, சாம்பல் நாரை மற்றும் மஞ்சள் மூக்கு நாரை, இப்படிப்பட்ட பறவை இனங்கள் வந்து ரொம்ப அதிகமா வர்றதா இங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த சரணாலயத்துக்கு வாத்து இன வகை பறவைகள் வந்து கம்மியா வர்றதாகவும் நாரை மற்றும் கொக்கு இன வகை பறவைகள் வந்து அதிகமாகவும் வலசைக்காக இங்க வர்றதா சொல்றாங்க. இந்த கொக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த நாரையின பறவைகள்லாம் இருக்கு இல்ல நேயர்களே, இந்த பறவைகள் எல்லாம் தண்ணிக்குள்ள நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இறைய வந்து தேடிக்கிட்டு அந்த இறைய பிடிக்கிறதுக்காக அப்படியே நின்றுட்டு வச்ச கண் வாங்காம அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த இறை கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற அவங்க பறவைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றதுக்காக அவங்க ஏதாவது ஒரு குட்டி 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 சவுண்ட வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம சரணாலய பகுதிக்கு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, அப்படி பார்க்க போகும்போது இந்த பறவைகள் எல்லாம் அப்படியே நம்மள ஒரு மியூசிக் போட்டு வரவேற்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோ அழகு இந்த பறவைகள் வந்து அந்த சரணாலய பகுதிகளில் பாக்குறதுக்கு. இந்த பறவைகள் சரணாலயம் சாயல்குடியில இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலையும், முதுகுளத்தூர்ல இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமநாதபுரத்துல இருந்து சுமார் 53 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு நேயர்களே. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்துல கருவேல மரம், அப்புறம் வேப்ப மரம், அப்புறம் புளிய மரம், இந்த மரங்கள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய பறவை இனங்கள் கூடு கட்டி அவங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த பகுதி வந்து இருக்கு நேயர்களே. அடுத்தபடியா நாம காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் நான் மேல சொன்ன சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்து ஊரான காஞ்சிரங்குளத்துல தான் இருக்கு. இந்த சரணாலயமும் தமிழ்நாடு அரசால 1989 உருவாக்கப்பட்டது. இந்த சரணாலயம் சுமார் 66.66 ஹெக்டேர் பரப்புல நல்ல பெருசா இருக்கும் நேர்களே. இந்த இடத்துக்கு வருஷ வருஷம் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பறவை இனங்கள் வர்றதா சொல்றாங்க. இந்த சித்திரன்குடி பறவைகள் சரணாலயமும் காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயமும் ரொம்ப பக்கம் பக்கமா இருக்கும் நேயர்களே. அதனால மேல சொன்ன சித்திரங்குடிக்கு போனோம்னா காஞ்சிரங்குளத்தையும் அருகாமையில இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்திலேயே பார்த்துட்டு வந்துடலாம் நேயர்களே. சாயல்குடியில இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலையும், முதுகுளத்தூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலையும், ராமநாதபுரத்துல இருந்து 51 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்கு. இப்போ நேயர்களே, நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல பணிபுரிப்பு வர்றதுனால பணி நிமித்தமா அப்பப்போ இந்த பறவைகள் சரணாலய பகுதிக்கு வந்து போறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு டைம் இந்த சரணாலய பகுதிக்கு வந்தப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலாதான நேயர்களே இருக்கீங்க, இதை இப்ப சொல்லிடுறேன். இங்க அந்த பறவைகள் சரணாலயம், அந்த காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வந்தப்போ பாம்பு தாரா அப்படின்ற ஒரு பறவையை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நேயர்களே. அந்த பாம்பு தாரா பறவை அதோட ஒரு ஆக்டிவிட்டி வந்து என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருச்சு. நம்ம சின்ன வயசுல நம்ம கையில ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை தூக்கி போட்டு அப்படியே கேட்ச் பிடிச்சு விளையாடும் இந்த நேயர்களே. அது போல இந்த பாம்பு தாரா பறவை இருக்காங்கல்ல, இவங்களோட இறை இருக்குல்ல, இந்த இறை அதாவது அந்த மீனை பிடிச்சிட்டு அப்படியே அந்த நம்ம பொருளை மேல தூக்கி போடுற மாதிரி இந்த மீனை அப்படியே மேல தூக்கி போட்டு அதை அப்படியே கரெக்டா அவங்க அழகு இருக்கு இல்லையா, இந்த அழகை வச்சு அப்படியே கரெக்டா பிடிச்சு சாப்பிட்டுறாங்க. எனக்கு இந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஆச்சரியம். உடனே இணையத்துல பாம்பு தாராக்கள் பத்தி தேடி பார்த்தப்போ நான் கண்ணால பார்த்த காட்சி அப்படியே காணொலியில இணையத்துல இருந்துச்சு நேர்களே. பாத்தீங்களா, அந்த பறவைகளோட ஒவ்வொரு செயல்முறையும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நான் மேல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பறவைகள் சரணாலயங்களும் அருகருக இருக்கிறதுனால பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப எளிமையாகவும், இவங்க இனப்பெருக்கம் செஞ்சு வாழ்றதுக்கும் இறை தேடுறதுக்கும் அதிகமான இடம் இருக்கிறதுனாலையும் இந்த பறவைகள் சரணாலயங்களுக்கு பறவைகள் வந்து ரொம்ப அதிகமா வர்றாங்க. நான் மேல சொன்னது வந்து இந்த பாம்பு தாரா பறவைன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை தான். இதை தவிர்த்து நான் மேல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் 50க்கும் அதிகமான பறவை இனங்கள் வந்து இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வர்றாங்க. அடுத்தபடியா நாம மேல செல்வனூர் கீழே செல்வனூர் பறவைகள் சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மேல செல்வனூர் கீழே செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில சாயல்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துலதான் நேர்களே இருக்கு. இந்த பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு அரசால 1998 வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த மேல செல்வனூர் கீழே செல்வனூர் ரெண்டுமே தனித்தனி ஊர். இந்த ரெண்டு ஊரையும் சேர்க்கிற ஒரு கம்மாய் மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலை தான் இந்த பறவைகள் சரணாலயமா இருக்கு. அந்த காலத்துல இந்த ஊர்ல இருக்கிற கண்மாய்கள் எல்லாம் நல்ல நீர் நிறைஞ்சு விவசாயம் செழிப்பா இருந்ததால மக்கள் செல்வ செழிப்போட இருந்திருக்காங்க. அதனால மேற்கு திசையில இருக்கிற ஊருக்கு மேல செல்வனூர் அப்படின்னும், கிழக்கு திசையில இருக்கிற ஊருக்கு கீழே செல்வனூர் அப்படின்னும் இந்த ரெண்டு ஊருக்கும் பேரு வந்ததா அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க. இந்த பறவைகள் சரணாலயம் பெரிய அளவு நீர்நிலையை உள்ளடக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கருவேல மரங்கள், வேம்பு மரங்கள், அப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன புதர் செடிகள் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால பறவைகள் வந்து இங்க கூடு கட்டுறது ரொம்ப சுலபமா இருக்கு. அது போல இந்த பறவைகள் சரணால வரக்கூடிய பறவைகள்ல சாம்பல் நாரை பறவைகள் ரொம்ப அதிகமா வர்றாங்க. இந்த சாம்பல் நாரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கழுத்து ரொம்ப ஒல்லியாவும், உடம்பு அப்புறம் இறக்கைகள் இந்த பகுதிகளில் பெரும்பகுதி சாம்பல் நிறமா இருக்கிறதுனால இந்த வகை பறவைகளுக்கு சாம்பல் நாரை அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த பறவையோட இயல்பை பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மரங்களோட உச்சியில தான் இவங்க வந்து கூடு கட்டுவாங்க. இந்த பறவைகள் சரணாலயம் சாயல்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலையும், ராமநாதபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த பறவைகள் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பறவைகள் குளிர்காலத்தோட தோக்கத்துலதான் வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட பறவைகள் அக்டோபர் மாசம், இப்ப அக்டோபர் மாசம் பிறந்துருச்சு இல்லையா நேர்களை, இந்த மாசத்துல இருந்தே இவங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. நவம்பர்ல இருந்து நாம இங்க அடிவாள் மூக்கன், சாம்பல் நாரை, பெரிய நீர்க்காகம், இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வகை பறவை இனங்களை இந்த சரணாலயத்துக்கு நாம வந்தா நாம பார்க்கலாம் நேர்களே. இந்த சரணாலயங்களுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி போகலாம்னு தானே யோசிக்கிறீங்க நேர்களே, அதுதானே உங்களோட அடுத்த கேள்வியா இருக்கு. அதுக்கும் நான் இதா பதில் சொல்லிடுறேன் நேர்களே. இந்த சரணாலயங்களுக்கு போகிறதுக்கு வனத்துறையோட உரிய நுழைவு அனுமதி நாம வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பறவைகள் சரணாலயங்கள், அப்புறம் நம்ம நிறைய சூழல் சுற்றுலாக்கெல்லாம் போகும்போது நம்மளோட உடை அணிதல் வந்து மிக மிக முக்கியமானது. இந்த மாதிரி போகக்கூடிய நேரங்கள்ல நம்மளோட உடை இயற்கையோடு இயைந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல கேமோஃபிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறங்கள் இருக்கக்கூடிய உடைகளை தான் நாம அணிந்துட்டு போறோம். இல்ல அப்படின்னா நம்மளோட உடையோட நிறம் அங்க வாழக்கூடிய பறவை இனங்களோட செயல்பாடுகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். அது போல இந்த மாதிரி பறவைகள் சரணாலயங்களுக்கோ மற்ற சூழல் சுற்றுலாக்களுக்கோ செல்லும் போது தீப்பத்தி, அப்புறம் எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த கருவிகளையும் நாம எடுத்துட்டு போகக்கூடாது. அதே போல நம்ம கிட்ட செல்போன் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சைலண்ட்ல போட்டோம், அதை நம்ம தேவையில்லாம அந்த ஒலி கேட்டது அப்படின்னா பறவைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது போல நம்ம பறவைகளை பார்க்கும்போது சத்தம் போடக்கூடாதுன்னு இருக்கு. சத்தம் போடாம பொறுமையா நின்று அந்த பறவைகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அழகை வந்து நம்ம ரசிக்கலாம். நேயர்களை நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த பறவைகளை பாதுகாக்கணும், இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு. நாம போன வாரம் பார்த்த கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம், இந்த வாரம் பார்த்த காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், சித்திரங்குடி, மேல செல்வனூர், கீழே செல்வனூர் பறவைகள் சரணாலயம், இந்த மாதிரி நிறைய பறவைகள் சரணாலயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. கூந்தங்குளம், காஞ்சிரங்குளம் இந்த ரெண்டுலையும் கடைசியா பாருங்களேன் குளம் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். கடைசியா அந்த பேரோட ஊருக்கு அந்த கூந்தங்குளம், காஞ்சிரம், குளம் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அது போல வேடந்தாங்கல்லையும் நமக்கு ஒரு நீர்நிலை இருந்திருக்கும். அதே போல மேல செல்வனூர், கீழே செல்வனூர்லயும் நீர்நிலைகள் இருக்கு. அப்போ இந்த பறவைகள் பாதுகாப்பு அடிப்படையில எதை வலியுறுத்துது அப்படின்னா நீர்நிலைகளோட பாதுகாப்ப அதோட அவசியத்தை நமக்கு உணர்த்துது நேயர்களே. இப்போ இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தாதான் அதன் மூலமா தாவரங்கள் செழித்து வளர முடியும், அதன் மூலமா நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க முடியும். அது வழியாதான் நம்ம ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைய முடியும். இப்போ இந்த நீர்நிலைகள் நல்லா இருந்தாதான் அழகான இந்த பறவைகள் எல்லாம் அங்க வந்து கூடு கட்டி பாதுகாத்து நமக்கு ஒரு இயற்கையான சூழல் அமைப்பு கிடைக்கும். நேர்களே, நான் இந்த வனமும் வாழ்வியலும் அந்த பகுதி தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆழமான கருத்து, அந்த கருத்து என்ன அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற உயிருள்ள மற்றும் உயிரற்ற உயிரற்றவைக்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு நேயர்கள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு கம்மாய் இல்ல ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வெறும் தண்ணி மட்டும் இருக்கலாம், அதுல எதுக்கு கல்லு மண்ணு எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நேயர்களே, இந்த கற்கள் இருக்கு இல்லையா, இந்த கற்கள் ஒரு சில மீன் வகைகளுக்கு இருப்பிடமாகவும் சில நேரங்கள்ல ஏதாவது ஆபிச்சுன்னா அந்த கற்களுக்கு இடையில போய் ஒளிந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்கு. அது போல அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மண் வந்து நீர்வாழ் பறவைகளுக்கு இறை தேடக்கூடிய இடமாகவும் அவங்களோட வாழ்வியல் செயல்பாடுகளுக்கு ஏத்த இடமாகவும் இருக்கு. இப்படி உயிருள்ள மற்றும் உயிரற்றவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு நேயர்களே. அந்த தொடர்பு ஒரு சில தொடர்புகள் மட்டும் நமக்கு தெரியுது, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சங்கிலிகள் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த சங்கிலியில நம்ம ஏதாவது ஒரு செயினை டிஸ்டர்ப் பண்ணா கூட இந்த உலகத்துல வந்து வேற ஏதோ ஒரு செயல் வந்து தடைபடும் நேயர்களே. இப்போ நான் மேல சொன்ன பறவைகள் சரணாலயங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கு, அது போல மரங்களும் இருக்கும். முக்கியமா பறவைகள் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த நம்ம நீர்நிலைகள்ல கரைன்னு சொல்லுவாங்க, அந்த கரை மாதிரி ஒரு அமைப்பு ஆங்கிலத்துல பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உயரமான பகுதிகள் இருக்கும். இந்த பகுதிகளில் தான் பறவைகள் வந்து அவங்களோட குஞ்சுகளை வச்சு அவங்கள வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் அந்த குஞ்சுகளை அங்க வச்சுதான் என்னன்னா பறக்கிறதுக்கு வந்து முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த பறவைகள் சரணாலயங்கள்ல இருக்கிறதுனால இந்த நீர்நிலை பகுதிகளை வந்து பறவைகள் விரும்பி இங்க வந்து வலசைக்கு வர்றாங்க. நேர்களே, நான் மேல சொன்ன மாதிரி பறவைகள் பாதுகாப்பு அப்படின்றது நீர்நிலை பாதுகாப்பின ரொம்ப அடிப்படையா கொண்டது நேர்களே. நேர்களே, இப்ப நீங்க உங்க ஊர்ல இருக்கிற நீர்நிலைகளை அரசோட இணைந்து நல்ல முறையில பாதுகாத்து அங்க நிறைய மரங்களை நட்டு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் பறவைகள் அதிகமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பறவை இனங்களை நீங்க உங்க ஊர்லயும் பார்த்து ரசிக்கலாம் நேயர்களே. இந்த வாரம் நாம மூன்று பறவைகள் சரணாலயங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மூன்று பறவைகள் சரணாலயங்களை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மீதமுள்ள ரெண்டு பறவைகள் சரணாலயங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.